Translation, just try to learn the truth by approaching a spiritual master, inquire from him submissively, and render service unto him. The self-realized souls can impart knowledge unto you because they have seen the truth.
மொழிபெயர்ப்பு. ஆன்மீக குருவை அடைந்து உண்மையை அறிய முயற்சி செய். அவருக்கு தொண்டு செய்து அவரிடம் அடக்கமாக கேள்விகள் கேட்டு ஆய்வு செய். உண்மையை கண்டவரான தன்னுணர்வு பெற்றோர் உனக்கு ஞானத்தை அளிக்க முடியும்.
But the path of spiritual realization is undoubtedly difficult. The Lord therefore advises us to approach a bona fide spiritual master in the line of succession from the Lord himself. No one can be a bona fide spiritual master without following this principle of disciplic succession. The Lord is the original spiritual master, and a person in the disciplic succession can convey the message of the Lord as it is to his disciples. No one can be spiritually realized by manufacturing his own process as is the fashion of foolish pretenders. The Bhagavatam says, Dharmam tu sakshat bhagavat pranitam. The path of religion is directly enunciated by the Lord. Therefore, mental speculation or dry arguments cannot help one to the right path. Nor by independent study of books of knowledge can one progress in spiritual life. One has to approach a bona fide spiritual master to receive the knowledge. If a spiritual master should be accepted in full surrender, and one should serve the spiritual master like a menial servant without false prestige. Satisfaction of the self-realized spiritual master is the secret of advance in spiritual life. Inquiries and submission constitute the proper combination for spiritual understanding. Unless there is submission and service, inquiries from the learned spiritual master will not be effective. One must be able to pass the test of the spiritual master when he sees the genuine desire of the disciple, automatically blesses the disciple with genuine spiritual understanding. In this verse, both blind following and absurd inquiries are condemned. Not only should one hear submissively from the spiritual master, but one must also get a clear understanding from him in submission and service and inquiries. A bona fide spiritual master is by nature very kind towards the disciple. Therefore, When the student is submissive and is always ready to render service, the reciprocation of knowledge and inquiries becomes perfect.
பொருளுரை ஆன்மீக உணர்வு பாதை ஐயமற்ற கடினமானதே ஆகும். எனவேதான் தம்மிடமிருந்தே ஆரம்பித்து தொடரும் சீடத்தொடரின் ஆன்மீக குரு ஒருவரை அணுகுமாறு கடவுள் கூறுகிறார். இந்த சீட பரம்பரை கொள்ளையை பின்பற்றாத எவரும் ஆன்மீக குருவாக முடியாது. கடவுள் மூல குருவாவார். எனவே அவரது ஞானத்தை சீட பரம்பரையில் உள்ளவர் மட்டுமே உள்ளது உள்ளபடி தனது சீடருக்கு கொடுக்க இல்லை. சில அறிவற்ற போலிகள் என்பது போல யார் வேண்டுமானாலும் தனது சொந்த முறையை உண்டாக்கி அதன்படி ஆன்ம உணர்வை அடைவது என்பது முடியாது. தர்மம் சாட்சாத் பகவத் பிரணீதம் என்று பார்க்கும். தர்மம் என்பது கடவுளால் நேரடியாக ஏற்றப்பட்டுள்ளது. எனவே மனித குதிரையோட்டங்களோ மன குதிரையோட்டங்களோ வரட்டு விவாதங்களோ ஒருவனுக்கு ஆன்மீக வாழ்வில் உதவாது. தக்க ஆன்மீக குருவை நாடிய ஞானத்தை பெற வேண்டும். அத்தகு குருவை பூர்ண சரணாகதியுடன் கேட்டு பேர் கௌரவங்களை நீக்கி வைத்து அவருக்கு அடிமையாகி தொண்டாற்ற வேண்டும். தனதோ தன்னுணர்வு பெற்ற குருவின் திருப்தியே ஆன்மீக வெற்றியின் ரகசியம். சரணடைதலும் கேள்வி கேட்பதுமே ஆன்மீக உணர்வின் தக்க கலை கலவையாகும். சரணடைதலும் தொண்டு செய்தலும் இல்லையாயின் ஆன்மீக குருவிடம் கேள்வி கேட்டால் எவ்வித பலனையும் தராது. குருவின் சோதனைகளில் வெற்றி பெற்றால் சீரனின் நேர்மையான உண்மையான ஆவலை கண்டு உன்னதமான ஆன்ம உணர்வால் அவனை ஆசீர்வதிக்கின்றார். கூட்டுத்தரமான பின்பற்றுதல் புதக்கமான கேள்வி கேட்டல் இரண்டுமே இப்பதத்தில் கண்டிக்கப்பட்டுள்ளன. குருவிடம் அடக்கமாக கேட்டறிதல் மட்டுமின்றி அடக்கத்துடன் தொண்டாற்றியும் கேள்விகள் கேட்டும் ஒருவன் அவரிடமிருந்து தெளிவான அறிவை பெற வேண்டும். பகுதியுள்ள குரு தன் சீடனிடம் இயற்கையாகவே மிகவும் அன்புடையவராக இருக்கிறார். எனவே தன்னடக்கமுள்ள சீடன் நல்ல முறையில் சேவை செய்யும் போது கேள்விகள் அதற்கான பதில்கள் இவை பக்குவமாய் ஆகிவிடும்.
So this verse is speaking about knowledge or jnanam.
இந்த பதமானது ஞானத்தை பற்றி பேசுகின்றது.
This chapter also, chapter 4, is also called Jnana Yoga.
இந்த நான்காவது அத்தியாயம் ஞான யோகம் என்று அறியப்படும்.
So in the Bhagavad Gita, Jnana and Jnana Yoga often refer to a specific type of knowledge.
Bhagavad Gita il perumbalum jnanam matrum jnana yogam endradhu oru kurippitta arivai patri unarthukirathu.
So we know in this world there are many types of knowledge.
நாம் அறிவோம் இந்த உலகத்தில் பல்வேறு விதமான ஞானங்கள் உண்டு, அறிவுகள் உண்டு.
And we have schools and colleges and universities to teach knowledge.
கல்லூரிகள், பள்ளிகளும் கல்லூரிகளும் பல்கலைக்கழகமும் இந்த அறிவை புகுத்துவதற்கு உள்ளன.
But that is not the knowledge that is spoken of in Bhagavad Gita.
ஆனால் அந்த அறிவானது இங்கு பகவத் கீதையில் கூறப்படவில்லை.
So at the beginning of Bhagavad Gita, at least in chapter 2, Krishna there tells us what is real knowledge.
எனவே பகவத்கீதையின் ஆரம்பத்தில் இரண்டாவது அத்தியாயத்தில் கிருஷ்ணர் ஞானம் என்பது என்ன என்பதை பற்றி விளக்கி கூறுகின்றார்.
That real knowledge is that you are not the body, but you are Atma.
அந்த உண்மையான ஞானம் என்னவெனில் நீ இந்த சரீரம் அல்ல, நீ ஆத்மா என்பதே ஆகும்.
So that is a very simple piece of knowledge.
இது மிகவும் சாதாரணமான ஒரு ஞானம்.
That statement does not take a library or university to make. It's very three words.
இந்த பதமானது ஒரு நூலகமோ பல்கலைக்கழகமோ தேவையில்லை, வெறும் மூன்று வார்த்தைகளை கொண்டது.
However, that fact is not realized by the majority of the people in the world.
எப்படி இருப்பினும் இந்த உண்மையானது பெரும்பாலான மக்களால் உணரப்படுவதில்லை.
So if we look in the library or the university or the college, they have lots of information, but nothing about the Atma.
எனவே நாம் ஒரு நூலகத்திலோ அல்லது பல்கலைக்கழகத்திலோ அல்லது கல்லூரியிலோ பார்த்தோம்னால் பலவிதமான தகவல்கள் உண்டு, ஆனால் இந்த ஞானம் அங்கு பெறப்படுவதில்லை.
And in fact, a lot of the knowledge is based on a denial of the Atma.
உண்மையில் பார்ப்போமானால் இந்த ஆன்மா இல்லை என்பதற்காக பல்வேறு விதமான ஞானங்கள் உள்ளன.
The whole of modern science is in a sense a denial of Atma.
பெரும்பாலான விஞ்ஞானம் ஆத்மா இல்லை என்பதை நிராகரிக்கவே ஆத்மாவை நிராகரிக்கவே உள்ளது.
And therefore most of the knowledge that we have is actually not knowledge.
எனவே உண்மையாக நாம் கொண்டுள்ள திருவாரூரான அறிவு என்பது நிஜமான ஞானம் அல்ல.
So in other words, jnana or knowledge means spiritual knowledge.
வேறு வார்த்தைகளில் கூற போவோம்னால் ஞானம் என்பது ஆன்மீக அறிவை மட்டுமே குறிக்கிறது.
And material knowledge was not considered real knowledge at all.
இந்த பௌதிக லௌகிக அறிவானது உண்மையான ஞானமாக கருதப்படுவதில்லை.
In the modern world, it's the opposite. Everything is a spiritual knowledge, they consider knowledge.
நாகரிக உலகில் இதற்கு எதிர்மறையாக அமைந்துள்ளது, அனைத்தையும் ஞானமாக கருதுகின்றனர்.
And spiritual knowledge is considered to be superstition.
ஆன்மீக ஞானத்தை ஒரு பழம் கருத்தாக கருதுகின்றனர்.
Therefore not worthy of study.
இதை படிப்பதற்கு தகுதியற்றது என்று நினைக்கின்றனர்.
So therefore government and everyone, they spend lots and lots of money on having all sorts of colleges to propagate material knowledge only.
எனவே அரசாங்கமும் பல பல்வேறு நிறுவனங்களும் பல கல்விகளையும் பல்கலைகளையும் நிறுவி அறிவை பெறுவதற்கு பல விதமான முயற்சிகளை செய்கின்றன.
If we look at the situation a few thousand years ago, it was just the opposite.
சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த நிலைமையை நாம் பார்ப்போமானால் தற்சமயத்திற்கான எதிர்மறையான நிலைக்கு இருந்தது.
Knowledge meant spiritual knowledge.
ஞானம் என்றால் ஆன்மீக அறிவை மட்டுமே குறிக்கும்.
And the libraries are full of spiritual books, not material books.
நூலகங்களில் ஆன்மீக புத்தகங்கள் இருந்தன, லௌகிக புத்தகங்கள் இருந்தது.
So, we see that the times have changed a lot. There are also consequences because of this change. When we do not give importance to Atma and spiritual life, then we end up with problems.
எனவே ஆத்மாவிற்கும் ஆன்மீக வாழ்க்கைக்கும் நாம் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்றால் பலவிதமான பிரச்சனைகளுக்கு உள்ளாகின்றோம்.
And therefore, at the very beginning of Bhagavad Gita, Krishna points us out to Arjuna.
எனவே தான் பகவத்கீதையின் ஆரம்பத்திலேயே கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு குறிப்பு போகின்றார்.
So Arjuna had a problem.
அர்ஜுனனுக்கு ஒரு பிரச்சனை இருந்தது.
Of course, everybody in the world has problems.
இருப்பினும் பிரபஞ்சத்தில் அனைவருக்கும் பிரச்சனைகள் உண்டு.
So Arjuna had an intense problem. Sometimes we may have problems with relatives or family members. Sometimes they quarrel and fight and do all sorts of things with each other. In Arjuna's case, it was more extreme. They were going to kill each other.
அவர்கள் போர்க்களத்தில் ஒருவரை ஒருவர் கொல்ல இருந்தனர்.
Not only they were about to kill each other, but then he had to kill people who he didn't want to kill.
கொல்ல விரும்பாத சில மக்களையும் அவன் கொல்ல வேண்டியிருந்தது.
So in other words, he's forced to kill persons like Bhishma, who were actually his grandfather, his guru, etc., respectable persons.
வேறு விதமாக சொல்லுவாங்க, அவர் தன்னுடைய குரு, தாத்தா, பாட்டன், பீஷ்மர் போன்ற நெருங்கிய உற்சாகத்தவனரை வதம் செய்ய
வேண்டியது. இத்தகைய
ஒரு நிலையில் நிலைக்கு உள்ளாக்கப்பட்டதால் அவன் போரிடப் போவதில்லை என்று
முடிவெடுத்தான்.
சத்ரியன் என்பது பெருமை முழுவதையும் அவன்
We know from Mahabharata that the Pandavas, they said the only way we can survive, at least we have to rule one village, at least we have to rule something because we're Kshatriyas.
மகாபாரதத்திலிருந்து நாம் அறிந்திருக்கலாம், பாண்டவர்கள் சத்திரியர்கள் என்பதால் எங்களுக்கு ஒரு சிறிய கிராமத்தை கூட நாங்கள் நாடாள வேண்டும், சத்திரியர்கள் நாடாள வேண்டும் என்று கேட்டிருந்தனர்.
But when the battle started, then he said, okay, I'll give everything up. I won't even fight.
போர் ஆரம்பித்தவுடன் அவன் அனைத்தையும் நான் விட்டுவிடுகிறேன், நான் என்னால் போரிட முடியாது என்று கூறினார்.
Why? Because he had to kill people who he didn't want to kill.
ஏன் அவன் கொல்ல நினைக்காத மக்களை, கொல்ல முடியாத மக்களை கொல்வதற்கு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது.
So he was afflicted because of his problems.
இந்த பிரச்சனையினால் அவன் பாதிக்கப்பட்டான்.
So what was the solution?
இதற்கு தீர்வு தான் என்ன?
So of course in the modern world we also have solutions. What do we do?
இந்த நவ நாகரிக உலகில் இதற்கு கொண்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுண்டு.
You may go to a marriage counselor. Or some sort of psychologist or a psychiatrist even.
மனோதத்துவ நிபுணரையோ அல்லது திருமணங்களை திருப்தி அனுப்புவர்களையோ நாம் அனுப்புகின்றோம்.
Or you may go to a lawyer.
வக்கீலிடம் செல்கின்றோம், வழக்கறிஞரிடம் செல்லலாம்.
So Arjuna went to Krishna.
Arjuna no krishnaridam sendran.
So that was a good choice.
Adhu oru seriyana mudivu.
Krishna was a good friend.
Krishna oru nalla nanbar.
He was a very close friend.
Mikkum nerungiya nanbar.
But not only was he a good friend, he's also the supreme lord.
Avan nerungiya nanbar mattumalla mulu mudal kadavulum avar.
Because he's the supreme lord, he has all knowledge.
அவர் கடவுள் என்பதனால், முழுமுதல் கடவுள் என்றால் அவருக்கு அனைத்து ஞானமும் இருந்தார்.
He also has all strength.
மேலும் அவருக்கு சக்திகள் அனைத்தும் இருந்தது.
He has inconceivable powers to do the impossible.
எண்ண முடியாத, நினைத்து பார்க்க முடியாத சக்திகளும் இருந்தது.
Though we may think that with the there is no solution to our problem, Krishna can create a solution.
நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு இல்லை என்று நாம் நினைத்தாலும் கிருஷ்ணரால் அந்த தீர்வுகளை கொடுக்க முடியும்.
So he went to Krishna and what did he do? He asked him, what should I do? I surrender unto you. I am your student.
And Krishna did answer to enna seidan avaridam saranadina naan unnudaiya maanavan naan enna seiyavendum endru nee solrendum endru ketukondan.
And then Krishna began to teach.
Then peragu Krishna avarukku bodhikarantha.
So what did he teach?
Avar enna bodhithar?
So first teaching is you are not the body, you are atma.
Mudal bodhane nee inda shariram alla nee atma endraga.
So that one fact was the solution to the whole problem.
Inda oru unmayanadhu anaitha prachanigalukkum theervaga amaindathu.
So in this way Krishna very cleverly solved the problem.
Ivvaru buddhisalithanamaga Krishna prachanaiyai theerpaithar.
But we see that Krishna did not end there and he spoke 18 chapters of Bhagavad Gita actually or 70 chapters whatever.
And unmayil Krishna athula nirthikollavile avar 18 adhyayangalai bodhithar.
So the fact is very simple, you're not the body, but then he expanded upon that fact.
Unmai endru romba sadharanamaadhu nee indha shariram alla endru anal adan piragu adarkana vilakkuraiyai avar 18 adhyayangalai koduthar.
So similarly in the modern world we also have to accept such knowledge.
Anyway, indriya navina ulagathilum naam ithaga gnanathai yetrukolla vendiyathu.
The solution to the problem will not be a material solution.
Prachanaikkana theervu laugikamanadalla.
Solutions we have in the modern world are all material.
இந்த லௌகிகம், இந்த நவீன உலகத்தில் உள்ள தீர்வுகள் அனைத்தும் லௌகிகமானவை.
But the origin of all the problems in the material world is spiritual.
ஆனால் இந்த லௌகிக உலகத்தில் உள்ள பிரச்சனைகள் அனைத்துக்கும் மூல காரணம் ஆன்மீகமானது.
Because of disconnection with the Atma and with the Lord, then we have all the problems.
எனவே இந்த தொடர்பின் காரணமாக ஆத்மாவிற்கும் ஆத்மாவுக்கும்
So as long as we ignore that and we try to find solutions in the material world, the solutions will fail.
எனவே இந்த உண்மையை நிராகரித்து நாம் லௌகிக தீர்வுகளை காண முயற்சிப்போமேனால் நமது பிரச்சனைகளுக்கு முடிவு காணும்.
So in the Bhagavad Gita and various chapters, this is what Krishna explains.
எனவே பகவத் கீதையில் பல்வேறு அத்தியாயங்கள் கிருஷ்ணர் இதை விளக்கி கொடுக்கின்றார்.
So the important things in the material world are the Atma and the Supreme Lord.
எனவே இந்த லௌகிக உலகத்திலும் முக்கியமானது என்னவெனில் ஆத்மாவும் முழுமுதல் கடவுளும்.
And all the other things in the material world create problems.
லௌகிக உலகத்தில் உள்ள மற்ற பொருட்கள் அனைத்தும் பிரச்சனைகளை உருவாக்குகின்றன.
So therefore we have to develop this knowledge.
எனவே தான் நாம் இந்த ஞானத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும்.
So the knowledge is simple as I said, but it requires some effort.
இந்த ஞானமானது சாதாரணமானது, இருந்தாலும் சிறிது நாம் முயற்சி செய்ய வேண்டியது, பிரயத்தனம் செய்ய வேண்டும்.
If it is so simple, why everybody doesn't know it?
இது ரொம்ப சாதாரணமானதெனில் அனைவரும் ஏன் இதை அறிவதில்லை?
The reason is maya.
இதற்கு காரணம் மாயை.
The material world is a type of energy.
இந்த லௌகிக உலகமானது ஒரு விதமான சக்தியாகும்.
And that energy is bewildering.
இந்த சக்தி நம்மளை மிரள வைக்கின்றது.
It creates an illusion for you.
நமக்கு ஒரு விதமான மாயை உருவாக்குகின்றது.
That is the nature of the material world.
இதுவே லௌகிக தன்மை, உலகின் இயற்கை தன்மையாகும்.
So to get this knowledge becomes difficult because of that maya.
ஆகவே இந்த மாயையின் காரணமாக இந்த ஞானத்தை பெறுவது சிறிது சிரமமாகின்றது.
So how do we get the knowledge?
நாம் இந்த ஞானத்தை எவ்வாறு பெற முடியும்?
So the knowledge is there in the scripture.
இந்த ஞானமானது சாஸ்திரங்களில் உள்ளன.
But because of maya we will not see the scripture.
ஆனால் மாயையின் காரணமாக நாம் இந்த சாஸ்திரங்களை அனுபவிப்பது.
We will not find the scripture.
சாஸ்திரங்களை காண்பது மிகவும் கடினம்.
And even if we do find it, we won't read it.
அதை கண்டாலும் நாம் அதை படிப்பதில்லை.
If we read it, we won't understand it.
அதை படித்தாலும் நாம் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை.
So maya has many levels.
மாய என்பது பல்வேறு தளங்களில் வேலை செய்கின்றது.
So then the scripture is there, but still we will not accept it.
எனவே சாஸ்திரங்கள் இருந்தாலும் நாம் அதை ஏற்றுக்கொள்வதில்லை.
So it is by the good fortune of the Supreme Lord that he empowers some people in the world.
பகவானது தயையின் காரணமாக சில மனிதர்களுக்கு அவர் சக்தியை அளிக்கின்றார்.
And by that power those people are able to wake people up.
அந்த சக்தியின் மூலமாக அம்மனிதர்கள் மக்களை விழிப்புணர்வடைய செய்கின்றனர்.
And when they are woken up, then they can understand this knowledge in the books.
விழிப்புணர்வு ஏற்படும் பொழுது மக்கள் இந்த ஞானத்தை புரிந்து கொள்ள முடிகிறது.
So that is what Krishna is speaking of here.
இதை பற்றியே கிருஷ்ணர் இங்கு பேசுகின்றார்.
So Krishna gives an order. He says, Tadvidhi. Understand this knowledge.
கிருஷ்ணர் ஒரு கட்டளை இருக்கிறார், தத்விதி, இதை புரிந்து கொள்.
So we must understand it, because if we don't, we continue with the problems in the material world.
எனவே நாம் இதை புரிந்து கொண்டே ஆக வேண்டும், இல்லையெனில் நாம் பிரச்சனைகளுடன் விளையாடி கொண்டே இருக்க
வேண்டும். But he says how to get the knowledge.
இந்த ஞானத்தை நாம் எவ்வாறு பெறுவது என்பதை பற்றியும் கூறுகின்றார்.
So it says pranipata, pariprashna and seva. These are three means.
Pranipata, pariprashna, seva. இந்த மூன்று வழிகளில் நாம் இதை பெறலாம்.
So pranipat means literally falling down.
Pranipat என்றால் விழுந்து வணங்குவது.
So that means submission.
அதாவது நாம் தஞ்சம் அடைவது.
That means one has to admit that we are ignorant.
அதாவது நாம் அறியாமையில் உள்ளோம் என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும்.
If we come with the attitude I already know this, then we will never learn anything.
அகங்காரத்துடன் நான் அறிவேன் என்ற எண்ணத்துடன் வந்தால் நாம் கற்பது என்பது இயலாது.
And then there is pariprashna. This means thorough questioning.
Pariprashna என்றால் முழுமையாக விசாரணை செய்வது.
So one has to be inquisitive about the proper topic.
ஒருவருக்கு ஆர்வம் இருக்க வேண்டும், அந்த தலைப்பை பற்றி தெரிந்து கொள்ள ஆர்வம் இருக்க வேண்டும்.
So we must ask questions on that topic.
அந்த தலைப்பில் நாம் குறிப்பிட்ட கேள்விகளை கேட்க வேண்டும்.
So we should not ask the wrong questions.
தவறான கேள்விகளை கேட்கக்கூடாது.
So the topic is spiritual life, not material life.
இந்த தலைப்பு என்னவெனில் ஆன்மீக வாழ்க்கை என்பதாகும், லௌகீக வாழ்க்கை பற்றி அல்ல.
So if we go to the guru and ask all material questions, then we fail.
ஆகவே நாம் குருவை சரணடைந்து அவரிடம் லௌகீக வாழ்க்கை பிரச்சனைகள் பற்றி கேள்விகள் கேட்காமல் நாம் தவறி விடுகின்றோம்.
So this is a problem.
எனவே இது ஒரு பிரச்சனையாகும்.
Some will go to guru and say, when can I get married?
சில குருவிடம் சென்று நான் எப்பொழுது மனம் புரிந்து கொள்வேன் என்று கேட்பார்.
Where can I get children?
எனக்கு எப்பொழுது குழந்தைகள் பிறக்கும்?
Where can I get a good job?
எங்கிருந்து எனக்கு வேலை கிடைக்கும் என்று கேட்பார்கள்.
So this is not the right question.
இவை அனைத்தும் சரியான கேள்விகள் அல்ல.
So pariprashna means thorough questioning on the right subject, not the wrong subject.
Pariprashna என்றால் முழுமையாக விசாரணை செய்வது, சரியான தலைப்பு, சரியான பொருள்.
So A good example is set by the followers of Lord Chaitanya, Rupa Sanatana.
இதற்கு ஒரு நல்ல உதாரணம் என்று சொன்னால் சைதன்ய மகாபிரபு என் சிஷ்யர்களை கூறுனா ரூபா அண்ட் சனாதனா.
So they approached Lord Chaitanya and they said, I'm suffering in this material world. What is the means to get out of this material world?
அவர்கள் சைதன்ய மகாபிரபு இறங்கி நாங்கள் இந்த லௌகிக உலகத்தில் துன்பட்டுக் கொண்டிருக்கிறோம், இந்த துன்பங்களில் இருந்து விடுபடுவதற்கு என்ன வழி என்று
கேட்டனர். What is the means to worship the Supreme Lord?
எவ்வாறு நாம் பகவானை வழிபட முடியும் என்று கேட்டனர்.
So that is the proper question.
அது சரியான கேள்வியாகும்.
So one should have, in other words, one should have serious interest in spiritual topics.
வேறு விதமாக சொல்லுவோம்னால் ஒருவருக்கு நிஜமாவே முழு முழு நம்பிக்கையும் ஆன்மீகத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வமும் இருக்க வேண்டும்.
And then there is seva. So seva means service.
Seva என்றால் சேவை, பணி செய்வது.
So one service is to follow those instructions.
பெரிய சேவை பணி நாம் செய்யக்கூடியது என்னென்ன, குரு கொடுக்கும் சக்திகளை நாம் பின்பற்றுவது, கட்டளைகளை பின்பற்றுவது.
Scripture gives knowledge but ultimately instructs what to do.
சாஸ்திரங்கள் ஞானத்தை கொடுக்கின்றன, ஆனால் என்ன செய்ய வேண்டும் என்பதையும்
கூறுகிறது. So therefore that is what the guru says. Do this.
அதையே தான் குருவும் கூறுகின்றார்.
So our seva should be to do that.
எனவே நமது சேவை என்பது அந்த கட்டளைகளை பின்பற்றி செயல்படுவதாகும்.
So in other words, ultimately what is Bhagavad Gita says to bhakti yoga. So that is our seva.
இறுதியாக பகவத்கீதை என்ன கூறுகிறதால் பக்தி யோகத்தை, பக்தி யோகத்தை செய்ய என்று கூறுகிறது. எனவே நாம் செய்ய வேண்டிய சேவை என்னென்ன, பக்தி யோகத்தை பின்பற்றி பழக்கப்படுத்துவதாகும்.
So we have to put into practice the teachings.
எனவே இந்த போதனைகளை நாம் பழக்கத்தில் செயல்படுத்த வேண்டும்.
So this way, if we approach and get this knowledge in this way, then we can use this knowledge properly and we can advance.
எனவே இவ்வாறு சரியான முறையில் அணுகி குருவை அணுகி கேட்க வேண்டிய சரியான கேள்விகளை கேட்போம் என்றால் அதன் பிறகு அவற்றை வாழ்க்கையில் நடைமுறையில் செயல்படுத்தினோம் என்றால் வெற்றியடையலாம்.
So a knowledge comes on two levels.
எனவே ஞானமானது இரண்டு தளங்களில் வருகின்றன.
One, we hear the knowledge, we think about it, we accept it. That's on an intellectual level.
ஒன்று நாம் அதை பற்றி கேட்கின்றோம், அறிந்து ஆராய்கின்றோம், ஏற்றுக்கொள்கின்றோம். இது அறிவுபூர்வமான ஒரு ஞானம்.
So that we accept it ultimately because of faith.
நாம் இதை இறுதியாக ஏற்றுக்கொள்கிறோம் ஏன், நம்பிக்கையின் அடிப்படையில்.
And faith means that the Atma has an intrinsic belief.
நம்பிக்கை என்பது இந்த ஆத்மாவுக்கு ஒரு தகர்க்க முடியாத நம்பிக்கை என்பதாகும்.
However, the next level of knowledge is called realization.
எப்படி இருப்பினும் அடுத்த கட்டமான ஞானம் என்பது உணர்தல்.
So realization means that the Atma develops perception of the Supreme Lord.
உணர்தல் என்றால் ஆத்மா ஒரு தத்துவத்தை உருவாக்குகின்றது பகவானை பற்றி.
So usually the two levels are there, first the gyanam and then the vijnanam, then the realization.
இரண்டு கட்டங்கள், ஞானம் விஜயானம், அறிவு, அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு உணர்வு.
So we cannot separate the two things.
இவை இரண்டையும் நாம் பிரிப்பது என்பது இயலாது.
So we get from the gyanam level to the realization level by the practice, the actions.
நாம் இந்த ஞானத்தை அடைந்த பிறகு ஞானத்தை பழக்கத்தின் மூலமாக உணரலாம்.
So that is what Krishna teaches in Bhagavad Gita. That is bhakti yoga.
இதையே கிருஷ்ணர் பகவத் கீதையில் போதிக்கின்றார். இதுவே பக்தி யோகமாகும்.
If we want to know the Lord completely, then we have to do bhakti yoga.
எனவே பகவானை முழுமையாக அறிய வேண்டும் என்றால் நாம் பக்தி யோகத்தை மேற்கொள்ள வேண்டும்.
If we desire incomplete knowledge of the Lord, then we can do jnana yoga or astanga yoga.
பகவானை பற்றிய முழுமையற்ற அறிவை நாம் பெற நினைத்தால் அஷ்டாங்க யோகமும் அல்லது ஞான யோகத்தையும் நாம் பின்பற்றலாம்.
But Krishna recommends bhakti yoga is the easiest, the quickest and the most complete.
மேலும் கிருஷ்ணர் பக்தி யோகமே மிக சுலபமானது, எளிதானது, முழுமையானது என்று பரிந்துரைக்கின்றார்.
So one who has that knowledge is called Tattvadarshana.
எனவே இத்தகைய ஒரு ஞானத்தை பெற்றவர் தத்துவ தர்ஷனை கண்டுபிடிப்பார்.
One who sees the truth.
அதாவது உண்மையை உணர்ந்தவர்.
So that is the person who should teach.
அத்தகைய மனிதரே போதிக்க தகுதி வாய்ந்தவர்.
So this is how we begin spiritual life.
எனவே இவ்வாறு நாம் நமது ஆன்மீக வாழ்க்கையை ஆரம்பிக்கிறோம். ஹரே கிருஷ்ணா, யாருக்காவது ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்து கேட்கலாம், விளக்கம் தேவை என்று கேட்கலாம்.
So the question is, why doesn't the Lord control our minds and our senses completely? Then we don't commit sins, then we don't suffer.
The question is, பகவான் ஏன் நமது மனதையும் நமது புலன்களையும் முழுமையாக கட்டுப்படுத்தவில்லை? அவர் கட்டுப்படுத்தியிருந்தால் நாம் தவறுகள் செய்ய வேண்டியதோ கர்மங்கள் உருவாக வேண்டிய பிரச்சனையோ இல்லையே என்பதாகும்.
So this is ultimately true for the bhakta.
இது பக்தர்களுக்கு முழுமையாக உண்மையாக.
He gives everything to the Lord. He offers his senses and mind to the Lord completely.
எனவே பக்தன் அனைத்தையும் பகவானுக்காக கொடுத்திருக்கிறான். தனது மனம் புலன்கள் அனைத்தையும் பகவானுக்காக அர்ப்பணம் செய்திருக்கிறான்.
But the majority of the people in the world do not want this.
ஆனால் இந்த உலகத்தில் பெரும்பாலான மக்கள் இதை விரும்புவதில்லை.
They want something else.
அவர்கள் வேறு எதையோ எதிர்பார்க்கின்றனர்.
They want independence.
அவர்களுக்கு சுதந்திரம் தேவைப்படுகின்றது.
So the Lord gives them that independence.
எனவே பகவானும் அந்த சுதந்திரத்தை அவர்களுக்கு கொடுக்கின்றார்.
He also gives them enjoyment.
மேலும் அவர்களுக்கு இன்பத்தையும் கொடுக்கின்றார் அதன் மூலம்.
But it is not perfect enjoyment.
ஆனால் அது ஒரு பூர்ணமான இன்பம் அல்ல.
If you do it the wrong way, you also get suffering.
நீங்கள் அதை தவறாக உபயோகித்தால் நீங்கள் துன்பப்பட வேண்டியுள்ளது.
So by this process of getting imperfect happiness, then we should begin to think, this is not the proper way to act.
Anyway, இவ்வாறாக நாம் துன்பப்படும் பொழுது நாம் செயல்படக்கூடிய சரியான வழி இது அல்ல என்பதை உணர்ந்து நாம் யோசிக்க ஆரம்பிக்க வேண்டும்.
Then we should give our senses and our mind and everything back to the Lord, then we'll be happy.
எனவே திரும்பவும் உணர்ந்து நாம் நம்முடைய புலன்கள் மனதை அனைத்தையும் மொத்தமாக பகவானுக்கு அர்ப்பணிப்போமேயானால் நாம் மிகவும் இன்பமாக வாழ முடியும்.
But we should do that by our free will.
ஆனால் இதை நாம் நமது முழு நம்பிக்கையுடன் மனதுடன் செய்ய வேண்டும். சுதந்திரமான ஒரு எண்ணத்துடன் செய்ய
வேண்டும்.
Well, mind is all over.
புத்தியானது எங்கு உள்ளது? மனம், மனம், மனம் எங்கு உள்ளது என்று கேட்டால் சரீரத்தில் முழுதும் இருக்கிறது என்கிறார்.
There
are so many gurus in other sampradayas. So how can we distinguish between the gurus in our sampradaya from other sampradayas? That you have to listen, choose. அவர்களையும் நாம் செவிமடுத்து அவர்களிடம் கேட்டறிந்து யார் வித்தியாசப்படுத்தி பார்க்க வேண்டும்.
ஹரே கிருஷ்ணா. So today we have Shishya program. So I'll be reading out the names of the Shishya candidates. And I kindly request devotees to please, Shraddhavan candidates, all devotees who are named Shraddhavan, can please sit on the left side. Other devotees can please make some way for them. I'll just read out the names, please come and sit on the left. Yes, Ramani. Shraddhavan, critical candidates, left side, on the open one. Yes, Ramani, Gauri, R. Vijayanath, M. Sri Vidya, Sumati Venkateshan, Deva Sigamani, Sai Srinivas, Varaman, Parvati, Ganga Devi, Ganalakshmi, Apurva, Meena, Meera, Lalita, Kamalarasi, Sridharan, Sendil, Nataraj Shastri, Jayashree Ravindran, Karthik, Harini. So one devotee will be giving in the both forms. Please have it with you as you know. Next seva ka candidate mila okar go. Shadavan candidate sa kindly request to sit down here. That's it. Please come here. Seva ka.
Thank you.
Lakshmi P.A.